ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவள்ளை திறமேற்கொண்டு இப்பொழுது மூன்றாவது நினைவாக நம்முடைய கண்ணப்பர் வரலாற்றை நினைகிறோம். நான் கூட கண்ணப்பர் வரலாறு நிறைவு பெற்றிருக்கும் போது என்று ஐயா அவர்களை கேட்டேன், இல்லை வந்து என்று சொன்னாலும் அது கூட ரொம்ப தொடக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆகவே சற்று நிதானமாக செல்கிறோம், இருந்தாலும் சற்று விரைவாக செல்வது கூட நல்லது. தேவராட்டியை அழைத்து நம்முடைய கண்ணப்பருடைய தந்தையார் அழைத்து வர சொல்லுகிறார் என்று நாம் சென்ற பண்ணி நினைத்திருக்கோம். அப்போ தேவராட்டி என்பார் யார் என்று சொன்னா, இப்ப இந்த காலத்துல பூசாரியார் என்று அழைக்கிறோமே அது பெண்பாலார். ஆகவே பெண்கள் வழிபாடு செய்திருக்கிறாங்க ரொம்ப அருமையா. அதுவும் ஒரு மலைநிலத்தில இருந்து ஆங்காங்கு ஒரு மலை தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்கின்ற ஒரு உரிமை யாருக்கு இருந்திருக்கிறது? பெண்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த அருமை பாட்டை இங்கதான் நமக்கு தெரியும். கண்ணப்பர் வரலாற்றம் தெரியும். மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி தேவராட்டி என்றால் இந்த வில் வேடருக்காக அந்த பயிற்றுவிப்பதும் அதற்காக வழிபாடு செய்வது போன்ற செயல்கள் எல்லாம் இங்கதான் நம்ம காண முடியாது. இதுல இந்த ஒரு அருமைப்பாடு தெரிகிறது. எனவே பெண்கள் உரிமை, பெண்கள் வழிபாடு, வழிபாடுன்னு சொல்கிறோமே, பெண்கள் வழிபாட்டு உரிமையை அந்த காலத்துல ஒரு பெண்பாளார் மலை நிலத்தில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு எல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தேவராட்டி என்று பெயர். தேவர்களை மகிழ்வு செய்கின்ற அமைப்புடையவள் தேவராட்டி. தேவஸ்தானம்னு சொல்றோம் அல்லவா, அது மாதிரிதான் தேவராட்டி என்று சொல்வத அருமையான பழக்கம். அந்த பெருமகள் வந்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது விருப்பினோடும் கடிது வந்தாள் என்று வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். அதற்கு மேலே இப்பொழுது யாரிடம் வருகிறார்? அந்த அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கிற நாகரிடத்திலே அவன் அழைக்க வருகிறார். எதற்கு? தன்னுடைய பையனுக்கு இப்பொழுது வில்விழா கற்பிக்கவும், ஏறத்தால் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மகனிடத்தில் ஒப்பிக்கவும் வேண்டுகின்ற ஒரு நிலை. அந்த அந்த நிலைக்காக இப்பொழுது அந்த தேவராட்டி வருகிறாளாம். காணில் வரித்தளிர் துதிந்த கன்னி சூடி கலை மறுப்பின் அறிந்த குழைக்காதில் பெய்து. காணில் வரித்தளி துதிந்த கன்னி சூடி, கன்னின் கழுத்துல மாலை போட்டுருக்கு, அது சாதாரண ஆங்காங்க இருக்கிற அந்த காட்டு மலைநிலங்கள்ல இருக்கிற தளிர்கள், அந்த சில அந்த நுனி இதற்க குழைகள் இருக்கு பாருங்க, அவற்றை எடுத்து மாலையாக போட்டுக்கிற பழக்கம் இருந்திருக்குது. அது ஒரு அந்த பெண்பாலா இருக்கு. அந்த மாலை அணிந்தாரலாம். அப்படி அணிந்தவர்களாக கலை மறுப்பின் அறிந்த குழைக்காதில் பெய்து, மானுடைய அந்த மறுப்பை கொம்பை சீவி அதனால் ஆகப்பட்ட குழையை காதில போட்டிருந்தாலாம் அந்த பெருமாட்டி. மானின் வயிற்று அரிதாரம் திலகம் இட்டு, அரிதாரத்தை கொண்டு தன்னுடைய நெத்தியில போட்டு வைத்திருந்தாளாம். மயிர்கடுத்து மனவு மணி வடமும் பூண்டு, எனவே கழுத்துல நல்ல மணிகளால் ஆகிய வடமெல்லாம் போட்டிருந்தாலாம். தான் இடிந்து திறங்கி முளை சரிந்து தாழ தழைப்பீலி மரபுரி மேல் சாரையெய்தி. நல்ல வயது முதிர்ந்த பிராட்டி, அதனாலே ஏறத்தால வந்து ஒரு 55 வயதுக்கு மேல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பெருமாட்டியாக இருக்கிறாளாம் அவள். பூ நெருங்கு தோரை மலி சேடை நல்கி போர் வேடர் கோமானை போட்டி நின்றார். இந்த பிரசாதம் பிரசாதம்ங்கிறது அதற்கு சேடம் என்ற பொருள் அந்த காலத்துல இருந்து இருக்குது. சேடம் சிலப்பதிகாரத்திலும் வருகிறது, இங்கேயும் சேடை நல்கி. இப்ப நாம பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு எலுமிச்சம்பழவோ அல்லது ஒரு இதோ கொடுத்து பார்ப்பது ஒரு மரியாதை நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மலை தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற ஒரு பெருமாட்டி என்ன கொடுக்க முடியும்னா, அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்த சேடம். இப்ப இந்த சொல்லால் சொன்னா பிரசாதம், அதை கொடுத்து அந்த நாகனை பார்த்தாலாம். பார்த்தோன்னா அதை வாங்கினா இட்டுக்கொண்டான், திருநீர்லாம் இட்டுக்கொண்டான். நின்ற முது குரக்கோல படிமத்தாளி நீர் நோக்கி அன்னினி நிரப்பு நீங்கி நன்றி நிதின் இருந்தனையோ என்று கூறும் நாகன் எதிர். ரொம்ப அருமை. இப்ப எல்லோரும் போலயும் எப்படி பார்த்த என்ன நல்ல மாறிங்களான்னு கேக்குற மாதிரி அந்த தேவராட்டி இந்த அரசு கீழே தான் இருந்து எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்கிறாள், எப்படிங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரலாம். யாரு? நாகன் கேட்க, அரசன் கேட்க உடனே அந்த பெருமாட்டி, நலம் பெருக வாழ்த்தி நல்ல மென்தசையும் இயலொடு நரவும் வெற்பில் விளை வளனும் பிறவளனும் வேண்டித்தெல்லாம் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன். அருமை. இப்படி பாருங்க, இப்ப குட்டிச்சுவரா அமைந்திருக்குதே, நீங்க என்னைக்கு அறக்கட்டில வைத்த பொழுது இன்னென்ன தெய்வங்களுக்கு இத்தனை ரூபாயில இத்தனை இதுல வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்களோ, என்னென்ன திட்டம் இருக்குதோ அந்த திட்டத்துல குறையாமல் எல்லாம் நடந்து வருகிறது. எல்லாம் உங்களுடைய பெருமானுடைய திருவருள், உங்களுடைய ஆசின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து ஒரு சிவராத்திரிக்கு என்ன 5 காலம் பூஜைன்னு சொன்னா திட்டம் உண்டோ, அந்த திட்டத்துல ஒரு பைசா கூட குறையாம நடந்துதான். ஏன்? அந்த திட்டத்திற்கு வைக்கப்பட்ட பொருட்களை மக்கள் தவறாமல் கொடுத்தது. 5 ஆண்டுக்கு தள்ளுபடி பண்றது இல்ல அல்லவா. நாம சாப்பாட்ட தள்ளுபடி பண்றோமா? நாம சாப்பாட்ட தள்ளுபடி பண்ணல. இப்ப நாம இருப்போம் என்னமோ ஒரு ஞானம். அது மாதிரி அப்படி தள்ளுபடி இல்லாமல் நீங்க அன்று நீ வைத்தபடிங்கிற யாருமே நல்ல விளம்பரத்துல போடலாம் இந்த பாட்டை. தேவஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, எந்த காலத்துல எந்த பெருமக்களால எந்தெந்த அளவுல என்னென்ன என்ன செஞ்சிருப்பான், ஐயா சிவந்தாச்சு இல்ல நாலு காலத்துல ஒரு கால பூஜை நம்மளுக்கு இருக்கட்டும், ஏதோ புண்ணிய நம்மளுடைய தலைமுறையெல்லாம் காக்கட்டும் என்று கருதி அன்றைக்கு வந்து ஏறத்தால அவர்களுக்கு வந்து, ஆனா அன்னைக்கு வைத்திருந்த அன்னைக்கு வந்து ₹1,000 பெரிய காரியமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த ₹1,100 போல, ஆனா அந்த ₹1,100 வராம இருந்தா என்ன பண்றது, ₹1,100 இருந்தாலும் இன்னைக்கு ₹1,100 போலதான் அப்படி இருக்கு ஒரு காலம். இப்ப அப்படி இருக்கு, அப்படி இருந்தும் கூட அந்த ₹1,100 என்ன செய்யறது. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதருடைய திருக்கோவில்ல மாலை நேரத்துல, இப்ப இந்த நேரம் தான் சாயரட்சை நம்ம எல்லாம் போயிருக்கிறோம், நல்ல ஒரு வழிபாட்டுக்கு ஒரு அமைப்பா 6 மணிக்கு சரியா அந்த சாயரட்சை. இந்த சாயரட்சிக்கு முன்னாலே மாலைக்கால் வழிபாட்டுக்கு முன்னாலே நித்திய பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்னு இருக்கான். இந்த நித்திய பிரதோஷம்னு நீங்க வந்து என்னைக்கோ இந்த அமாவாசை முதல் நாளே இது வருணி பிரதோஷம் சொல்றோம், பிரதோஷம்னா அந்த மாலை நேரம்னு அர்த்தம், அதாவது 5:30 to 6 வழிபாடு செய்யறது, அது வந்து பிரதோஷ காலம் வழிபாடுன்னு சொல்றது. அந்த வழிபாட்டுக்கு ஏதோ இதெல்லாம் இருந்திருக்குது, இப்ப ஒண்ணுமே கிடையாது எங்க நம்ம காஞ்சியில் நம்ம ஏகாம்பரநாதர் கோவில்ல. அதனால ஒரு அடியவர்கள் சில பேர் ஒரு 10-15 பேர் சேர்ந்து அங்க இருக்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி எப்படியாவது 1,000 ₹1,000 முதலாண்டு ₹1,000 வாங்கும்போது ₹100 சேர்த்துக்கிறது. ஏன்னா அந்த ஆண்டுக்கு வந்து வட்டி வராது இல்லவா, அதனால நீங்க 1,100 கொடுத்துட்டா இந்த ஆண்டு அது உங்க பேர்ல செய்யறோம் அந்த பிரதோஷத்தை, அடுத்த ஆண்டுல இருந்து உங்க பேர்ல வழி வழியா செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ₹100 அப்படி சொல்லிட்டு அந்த உறுப்பினரா சேர்வதற்கு ஒரு ₹5. ஆகவே 1,105 பெற்றுக்கொண்டு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும் ஒரு 10-12 அடியாரல் இங்க இருக்காங்க, அவர்கள் இது நடத்துறாங்களா. இப்ப ஒரு 133-135 ஆயிருக்கான், இப்ப 363 வேணுமல்லவா ஒரு ஆண்டுக்கு வேண்டியது அப்படி சொல்ற. பிரதோஷ கால வழிபாட்டுக்கு அந்த காலத்துல எண்ணி வைத்தவர்கள் எவ்வளவு செய்து வைத்தாங்களோ, நான் சொல்றேன் அந்த காலத்துல வச்சது நீங்க வந்து ஒரு 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 சேர் எண்ணெயா இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு ஏதோ இவ்வளவாவது அந்த திருமேனியில வைக்கலாம் இல்ல இல்லாம இப்ப வசூல் ஆகுது நம்ம ஏகாம்பரநாதர். ஏன் அன்று நீ வைத்தபடி ஆழ்வாய், அந்த மாதிரி அரசு கண்டிப்பா செயல்பட்டு வந்து கொண்டிருந்தால் அது நடந்துகிட்டு வரும். நீங்க அந்த மாதிரி அரசுகள் இல்லாமையினாலே என்ன போச்சு, வைத்தது கட்டல யாரும் மறக்கல, எவன் சாப்பிட்டானா அனுபவிக்கிட்டே இருக்கலாம். இங்க கோயிலுக்கு ஒண்ணுமே வரல, இப்படி இருந்தா என்ன பண்ணுவது என்னமோ தெரியல. இன்னைக்கு இந்த பாட்டு நம்ம வரும்னு தெரியாது, நம்ம கண்ணப்ப நான் நிறைவாயிருக்கணும்னு நினைச்சு சரி அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நிறைவாகலன்னு சொன்னாங்க, அதுல இந்த பகுதி வருமென்றது நமக்கு தெரியல இப்படி வருகிறது. அதனால அறக்கட்டளை இப்போ உயிரை விட்டு வச்சிருப்பாங்க, காலகாலமும் பெருமானுக்கு ஏகாம்பரநாதருக்கு இந்த பிரதோஷ வழிபாடு நடக்கட்டும், அது நம்முடைய தலைமுறைக்கெல்லாம் வழி வழியாக புண்ணியம் இருக்கும் என்று கருதித்தானே வச்சாங்க, நம்பிக்கைதான் வச்சாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் இல்ல, இது நம்பிக்கை துரோகம் இல்ல, இது எது எந்த வகையில் நீதி என்று அடுக்கும்னு தெரியல, இது எது எப்படி நீதி ஆகும் அதுவே தெரியல, இது நீதி என்ற பெயர்ல எப்படி அழைக்கப்படுகிறது என்றே நமக்கு விளங்கல. ஆண்டவன் தான் காக்கும். அதனால இந்த அம்மா ரொம்ப அருமையாக நீங்க அன்று நீ வைத்தபடி நாங்கள் இருக்கிறோம் சொன்னார். அந்த அறக்கட்டில வைத்தவர்கள் எப்படி அருமையாக செய்தார்களோ அதே நிலையில் குன்றாமல் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி அந்த பெருமாட்டி மகிழ்வோடு சொன்னாலாம். எனக்கு நல்ல பூஜை பண்றது பெருமானும் கிடைக்குது, எனக்கு நல்ல பணம் இருப்பதனால அவங்க முறையில இந்த ஈசல் சாப்பிடுவாங்களாட்டு இந்த வேடுவர்கள் எல்லாம், அதெல்லாம் நாங்க அந்த பழைய திட்டப்படியே அருமையா சாப்பிட்டுக்கிட்டு பெருமானுக்கு வழிபாடு செய்துட்டு இருக்கோம். வெற்பில் விளைவாளனும் பிறவாளனும் வேண்டித்தெல்லாம் அன்று நீ வைத்தபடி, அன்று உங்க முன்னோர் வழிபடியா என்னைக்கு அந்த அறக்கட்டில வைத்தாங்களோ அதே போல விளைத்த வைத்தபடி பெற்று வாழ்வேன். அதனால ரொம்ப நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தெய்வங்களுக்கு நன்றாக வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றன, அதனால அடியேனை அழைத்தது என்னவோ அதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலாம். அழைத்த பணி என் என்றால் அணங்கு சார்ந்தாள் உடனே தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். கோட்டமில் என் குலமைந்தன் தின்னன் எங்கள் குலத்தலைமையான் கொடுப்ப கொண்டு பூண்டு பூட்டுருவும் சிலை வேறர் தம்மை காக்கும் பொறிப்பெருமை பொறுப்பொருமை போகின்றான். வேற ஒண்ணுமில்ல, எதற்காக என்று கேட்டா எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, அதனால தம்பிக்கு பட்டம் கட்டி வைக்க போறேன். அப்படி அவன் பட்டம் ஏற்பதற்கு முன்னாலே எல்லா வரைவுரை தெய்வங்களுக்கும் மலைவுரை தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் உன்னுடைய ஆசி வேண்டும் என்றும் தான் நான் அழைத்தேன் என்று சொன்னான். ஆகவே ஒரு அருமையான ஒரு அரசியல் நடப்பதற்கு வழிபாடு வழிபடுகின்ற தெய்வமும் வழிபடுகின்ற தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற அந்த பூஜகர் வழிபாட்டு அமைப்பாளர் அவருடைய ஆசியும் பெறுவதெல்லாம் அப்படி கலந்திருக்க சமயம் கலந்த அரசு. கோட்டமில் என் குலமைந்தன் தின்னன் எங்கள் குலத்தலைமையான் கொடுப்ப கொண்டு பூண்டு பூட்டுருவம் சிலை வேற தம்மை காக்கும் பொறுப்புரிமை போகின்றான். அவன் பட்டம் ஏற்பதற்காக இப்பொழுது நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம், அதனால அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு புலம் கவர் வென்றி மேவுமாறு காட்டிலுடைய தெய்வங்கள் விரும்பி உண்ண காடு பலி ஊட்டன்றான் கவலையில்லான். அதனால் அதுக்கு முன்ன என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா நம்முடைய இங்க மலையாளத்தில் வருகின்ற தெய்வங்களுடைய நல்ல ஆசை எல்லாம் முழுதும் வேண்டும் தம்பிக்கு. எனக்கு மேல் அவன் மிக சிறப்பாகவும் வேட்டை வினையும் மற்ற இந்த மக்களை காக்கின்ற பொறுப்புரிமை எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ மீண்டும் ஒரு சிறப்பான வழிபாடு இங்க இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் அழைத்தேன் என்று சொல்கிறார். அவே பாருங்க, ஒரு ஒரு பட்டத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா முதல் முதல் எது வருகிறது, நமக்கு மேல் இருக்கிற தெய்வத்தை வணங்கி பிறகு வருவது என்று செய்தார். தெய்வத்தை வணங்கி வருவது எங்கே, ஒரு காட்டு நிலத்தில் இருக்கின்ற ஒரு வேடருடைய அமைப்பு அப்படி அழைத்தாராம். உடனே மற்றவன் தன் மொழி கேட்டவரை சூறாட்டி மன மகிழ்ந்து இங்கு அன்போடு வருகின்றேனுக்கு இதனாலே உண்மைந்தன் தின்னனான வெற்றி வரை சிலையோனின் அளவிலென்று மேம்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி. ரொம்ப அருமை. இது கேள்விப்பட்டவுடனே இவளுக்கு எதற்காக அடித்தார்னு தெரியாது, இங்க வந்தான் தெரியும். அரசே, மிக்க மகிழ்ச்சி. நான் நீங்க அழைத்தவுடன் புறப்பட்டு வரும்போது பல நல்ல சுகுணங்கள் எல்லாம் எனக்கு வந்தது, நல்ல சுகுணம். அப்போ இந்த நிமித்தம் பார்த்தல் என்பது இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தொண்டு தொட்டது. நிமித்தம் பார்த்தல், நம்ம இங்கிருந்து போகின்ற பொழுது ஒரு கருடன் அருமையா வளம் இருந்து இடமா போச்சுன்னு சொன்னா நிச்சயம் அந்த காரியம் செயற்பாடு. ஒரு கால் இடமிருந்து வளம் போச்சுன்னா கருடன் கட்டுகிறது என்று சொல்கிறோம். அது சொல்லியிருக்கேன் அடிக்கடி. இந்த கருடன் வளம் இருந்து இடம் போவதற்கும் நாம போற காரியத்துக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது எனக்கு விளங்கலதான். ஆனால் இது நன்றாக நடக்கும் என்பது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. வெண்தலை கருடன் சென்றிடமானால் எவ்வகை பொருளும் தன்கையில் கூடும் அப்பா சொல்லியிருக்காங்க. வெண்தலை கருடன் சென்று இடமானால், வளமிருந்து இடது பக்கம் போனா எவ்வகை பொருளும் தன்கையில் கூடும். அது நல்ல சுகணம். இது போல் பல நன்மை. அதனால நீங்க இது நீ அழைத்தவுடன் நான் புறப்பட்டு வருகிறேன், வரும் பொழுது பல நல்ல சுகணங்கள் இருக்கின்றன. எனவே நின் மைந்தன் உன்னை விட மேலாக எல்லாவற்றிலும் சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லி அந்த பெருமாட்டி வாழ்த்தி, கொற்றவன் தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனாள் எடுத்து எல்லாம் வச்சிருந்தாங்க வரிசையா. இந்த தெய்வத்துக்கு இவ்வளவு, இந்த இவ்வளவு இவ்வளவு பால் இவ்வளவு எண்ணெய் இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மின்னியது கட்டி எல்லாவற்றையும் எடுத்து அந்த பெருமாட்டியோட அனுப்பினாலும். எனவே முதல் முதல் தெய்வ வழிபாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்தன. தெய்வ நிகழ் குறமுதியால் சென்ற பின்பு தின்னனார் சிலைத்தாதை அழைப்ப சீர்குள் மைவிரவு நறுங்குஞ்சி வாசக்கன்னி மணிநீல மலையொன்று வந்ததென்ன. உடனே இந்த தேவராட்டியை அழைத்து இந்த ஏற்பாடு செய்த பிறகுதான் தம்பியை கூப்பிடுற, பையனை கூப்பிடுற, தம்பியை கூப்பிடு அப்படின்னா. இப்ப யார் வர, தின்னனார் வருகிறார். வந்தால் கை விரவு சிலை வேடர் போற்ற வந்து காதல் பொறித்தாதை கடல் வணங்கும் போதில் ஏதேனும் ஒன்று அழைத்தால், அப்படி அழைக்கின்ற பொழுது சென்ற அந்த பையன் அப்பாவுடைய திருவடியை வணங்கியதாக கேள்வி அல்லவா, வணங்கியதாக கேள்வி. இப்ப இருக்கு அந்த பழைய மண்பாண்டம், தீபாவளி பொங்கல் மாதிரி காலங்கள்ல பிறந்த நாள் விழா என்றால் இது போன்ற காலங்களில் வணங்குறது சில இடங்கள் இருக்கின்றன. வாழ்க. அதனால தாய் தந்தையரை ஆண்டிலே பலமுறை வணங்கும்படியான ஒரு கட்டம் நேரும். நல்லாவே வணங்கிக் கொள்ளணும். இந்த ரெண்டு கண்களும் அவனுடைய திருவடியில படும்படியா வணங்கும். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். முதல்ல நமக்கு எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துவதே அவங்க தானே. முன்னே அறிகின்ற தெய்வம் நம்ம எல்லாவற்றையும் முன்னே அறிவிக்கின்ற தெய்வம். அறிகின்ற தெய்வமும் அறிவிக்கின்ற தெய்வமும் அதுதான். அதனால அப்பா அவனுடைய திருவடியை வணங்கினாலாம். வணங்க தாதை கடல் வணங்கும் போதில் செய்வரை போல் புயம் இரண்டும் செரிய புள்ளி செழும் புலித்தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான். உடனே அப்படியே இவருக்கு பெரிய மகிழ்ச்சி அல்லவா. ஒரே பையன், அது நீண்ட காலமா குழந்தை இல்லாத முருகப்பெருமானுடைய திருவுருளால் பிறந்த குழந்தை, இப்போ ரொம்ப அருமையா நெறியோடு இருக்கிற பையன், நல்ல அருமையா வில்வேட்டெல்லாம் அருமையா தெரியும், எல்லாம் பக்குவமான பையனாக இருக்கிறான். அப்படியே தூக்கி அப்படி அனைத்து பக்கத்துல கேட்கல, உட்காருமா தம்பி, உட்காராது, பரவாயில்ல ராஜா, உட்காருப்பா உட்காருப்பான்னு சொல்லி இப்படி உட்கார வச்சான். இப்படியாக செய்தான். இதெல்லாம் கூட காட்டுகிறது சீக்கிராருடைய பெரிய பிராணம். முன் நிறைந்த மைந்தன் முகம் நோக்கினாகன் மூப்பெனை வந்தடைதலினால் முன்பு போல இப்படி தடுவினார்கள் என்று இதே போல ராமாயணத்திலே ராமர் அழைக்க தசரதன் அப்படியே தோல் புள்ளுகிறான் என்று வருகிறது. அங்கே கம்பர் பெருமான் கொஞ்சம் கற்பனை போகுது தெய்வீகத்தோடு அப்படியே எடுத்து நெஞ்சோடு அப்படியே கட்டி தழுவினாராம். கழுத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டாரு, கட்டி தழுவினது அன்புக்காக மட்டும்தான் கருதுறீங்களா, ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் அப்படின்னாரு. சஸ்பென்ஸ்ல வச்சுட்டா நல்லது, அடுத்த மாசம் வரைக்கும். இன்னொரு பக்கம் கம்பன் அல்லவா, தம்பி பட்டத்துக்கு வருகிறான், அயோத்திய மிகப்பெரிய இடம், ரொம்ப சிறப்பான ஆட்சி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது சரி, நம்ம முதல் பையன்கிறதுனால அரசு கொடுக்கலாம்னாலும் கூட அந்த பையனுக்கு பக்குவம் இருக்கா அப்படிங்கறது தெரியணுமே என்னன்னா, அதுக்கு என்ன வேணும்னாரு. நல்ல கம்பீரமான மார்பும் தோளுடைய வலிமையும் இருக்கும், இல்லாத இருந்து வெறும் மூத்த மை பையங்கிட்ட கொடுத்து விட்டா என்னன்னாரு. அதனால விழுந்த அந்த பையனை எடுத்து அப்படியே தன்னை மார்பு தழுவிட்டாங்கல்ல, தானது தோல் மார்பு கொண்டு அளந்தான். பக்குவமானதானா, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நம்ம நன்றாக ஆளுவானா என்று கருதி தனது தோளை கொண்டு அவன் தோளையும் தனது மார்பை கொண்டு அவன் மார்பையும் அளந்தான். தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்றார் கம்பர். அது மேட்டுக்குடிமகன் அரசு. இது பாவம் இன்னைக்கு ஆதரவு வேட்டுவ குடிமகனுடைய அரசு. அது மிகப்பெரிய பேரரசு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு சிற்றரசு. ஆனாலும் அந்த மரபுநிலைகள் மாறவில்லை, மரபுநிலைகள் மாறவில்லை. ஆகவே அது போல அந்த தம்பியை எழுப்பி அப்படி அமர வைத்தாராம். முன்னிருந்த மைந்த முகம் நோக்கினாகன் மூப்பு என வந்தடைதலினால் முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்தில்லை. தம்பி தெரியும் எனக்கு எல்லாம் வயசு எவ்வளவு ஆச்சுன்னு. நம்ம நல்லா வேட்டையாட போன நீ சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் இப்ப அந்த மாதிரி போக முடியாதா பாத்தியாப்பா? முடியலப்பா. போகணும்னு தான் விருப்பம், மக்களை பார்க்கணும்னு விருப்பம், ஆனாலும் என்னால இயல. அதனால நான் என்ன செய்யறேன் என்றால், எனக்கு மேலாய் மண்ணு சிலை மலையர் குல காவல் பூண்டு மாரறிந்து மாவேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபுரிமை தாங்குவா என்று உடைதோளும் சுரிகையும் கை கொடுத்த நந்தே. இனிமே உனக்குதான் நீதான் பண்ண உன்னுடைய மரபு உரிமை என்ன? உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய். என்ன மரபு? நான் வேடுவர் குலம், வேறு குலத்துல நான் அரசனா இருந்து விட்டேன். எனக்கு முதுமையினாலே நானே விரும்பி கொடுக்கிறேன். எனவே தந்தையினுடைய பொறுப்பு பையன் இருப்பது மரபுரிமை. அந்த மரபுரிமை உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் என்று சொன்னார் சீக்கியேஸ் அவர்கள். ரொம்ப அருமையாக, தம்பி நாங்க என்னமோ எங்களுக்கு எங்க போல உன் வேடுவர் பையன் மற்ற இதுன்னு சொல்லிவிட்டு தின்னு பேர் வைத்து நாங்க என்ன செய்யறோம்? எங்க கருத்தின் படிக்க உனக்கு வந்து வேட்டு அரசை கொடுக்கறோம். ஆனா நீ வந்தது இந்த வேடுவர் ஆட்சி பெறுவதற்கா வந்தாய்? இல்ல, உன்னுடைய மரபுரிமை. உன்னுடைய மரபுரிமையான எது? நீ வந்த தவம் எதுவோ, இவர் வந்து கடைசியில் இவர் மாதிரியே இருந்து கொண்டு பிறகு வேட்டையாடி கொண்டா இருக்க போறார்? இல்லை, இங்க உன்னுடைய மரபுரிமை என்பது வழி வழியாக வந்த இந்த அரசுரிமை என்பது நம் மேம்போக்கான வரலாற்று போக்கில் இருந்தாலும் கூட உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய். என்னமோப்பா எனக்கு பையனா இருக்க முடியாத அமைப்பில் ஒரு 16 ஆண்டு இருந்துட்ட, நல்ல மின்வித்தையெல்லாம் கற்றுக்கொண்ட, இனிமே நீ இதற்காவா வந்த? என்னை போல ஒரு அரசனாக வேடுவனாக வேடுவர் தலைவனாக இருக்குவா வந்தாய்? இல்லையப்பா. நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். எத்தனையோ ஆண்டுகள் தவம் கிடந்து முத்தி பேர் பெற முடியாமல் இருக்கிறப்ப ஆரே நாள்ல முத்தி பேர் பெறப்போகிறாயே, அந்த உன்னுடைய மரபுரிமை என்பதும் கருதிட்டு. அருமை அல்லவா? அருமை அல்லவா? சொல்லுக்கு ஒண்ணு பெரிய பொருள் கடினம் இல்ல. உன்னுடைய மரபு உரிமை, வழி வழியா வந்த உரிமை, அவ்வளவுதானே மரபு உரிமை என்ன. ஆனாலும் இந்த எதிர்கால சிந்தனையை வைத்து அந்த மாதிரி உரையில் வருகின்ற பொழுது இவன் நாகன் தன்னுடைய மனசுல சொன்னது மரபு உரிமை என்பது அரச உரிமைதான். ஆனாலும் எதிர்கால நிகழ்ச்சியை வருகின்ற பொழுது உன்னுடைய மரபு உரிமை தாங்குவாய். இந்த கேவலம் ஆட்சிக்கு வந்து மழைவளம் கரப்பின் வான்பே இரச்சம் பிழையூர் எய்தல் பெரும்பே இரச்சம் குடிபுற உண்டு கொடுங்கோலஞ்சி மண்பதை காக்கும் நன்கொடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதக வயில் தலையில் அடிச்சுக்கிட்டான். அந்த காலத்துல அவனவன் அரசுக்கு வர்றதுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டான். ஏன்னா அஞ்சப்பட்ட காலம், நன்றாக இருக்கணுமேங்கிற காலம், சாப்பிடற காலம் அல்ல. அதனால மழைவளம் கரப்பின் வான்பு இறைச்சம் எங்கேயாவது மழை பெய்யலன்னு சொன்னா அந்த ஆண்டு போன ஆண்டு விட போன ஆண்டு எப்பா இதே ஆண்டுல ஐப்பசி காத்து எப்படி கொட்டுச்சு சார், ஏரி குளமெல்லாம் இருந்தது இந்த காலத்துல, மழையா பெய்யும் மண்ணுதான் பெய்யுமா அப்படின்னு சொன்னா போச்சு. வான்பு இறைச்சம் பிழையுயிர் எய்தில் பெரும்பேரச்சம், அருமையான அமைப்பு. அரசன் கவலைப்பட வேண்டியது எங்கேயாவது ஒரு உயிர்களுக்கு ஏதேனும் நேராத துன்பம் நேர்ந்ததுன்னா உயிர் போகணும் உனக்கு. ஆமாமா, நம்முடைய ஆட்சியில இப்படி ஒரு தவறான முறையில் இந்த உயிர் ஆன்மா இறந்து விட்டதே என்று கவலைப்படணும். நீ பஸ் மோதுது இது மோதுது ஒரு கவலையும் இல்லையே, சகஜமா போச்சு. பேப்பர்ல ஒரு கால் இன்னைக்கு ஏதேனும் ஒரு வேணும் ஒரு இது மோதி ஒரு 10 பேர் சத்தாங்கன்னு சொன்ன பேப்பர் சப்பா இருக்கு. நீ பேப்பர் சுயவுடையதாகிறதே இது மரபா போச்சு. உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய். இப்ப பேப்பருடைய மரபுரிமை ஆயிட்டு நம்ம அங்க நடக்குது. பிழை உயிர் எய்தில் இன்னொரு அருமை, பிழை உயிர் எய்தில்னு சொன்ன தவறான முறையில இறந்தால் போனா மட்டுமல்ல, ஒரு ஆன்மா தவறு செய்தாலே சொல்றேன், தவறு செய்ய நேர்ந்தால் கூட இப்படின்னு எல்லாருமே எல்லாம் வன்முறை ஆயிட்டுது. எங்க பார்த்தாலும் ஆன்மா கிடைக்கிறது உரியதல்லாச்சு நம்முடைய ஆட்சியில என்று வருத்தப்படணுமா? பிழை உயிர் எய்தில் பெரும்பேரஞ்சம். சரி, பெரிய அரசு நடத்தினா என்னன்னா குடிபுறவு உண்டு, அந்த குடிமக்கள் ஆறில் உண்டு கொடுக்கறத பிச்சையாணி வாங்கிக்கிட்டு கொடுங்கோல் அஞ்சு, மக்கள் எந்த விதத்திலயும் நம்ம கொடுங்கோல்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கா கொடுங்கோல் அஞ்சு, இந்த மண்பதை காக்கும் நன்புடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதில், இதை விட வேற பெருந்துன்பம் இல்லையா? அரசியலுக்கு வர்றதை விட பெரிய துன்பம் வேற எதுவும் இல்லைன்னு சங்ககாலத்துல மாறி பைப்பினும் வாரி குண்டினும், மாறி பைப்பினும் வாரி குண்டினும் இன்னும் ஒரு கருத்து உண்டு அல்லவா, இவையெல்லாம் மண்குடி பிறப்பதற்கு துன்பம் என்று சொன்னார். மழை பெய்யல், மழை பெய்வதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. எனது தெய்வ திருவருளால் வருவது, நல்ல ஆட்சியினாலும் வருவது. அதனாலதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல், வீழ்க தன்புணல். மடியிலன்னு என்ன பண்ண முடியும்? மிக அருமையா ஆட்சி. திருவள்ளுவனார் அருமையா கடவுள் வாழ்த்து பாடி அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு. திருவள்ளுவர்கிட்ட இருக்கிற ஒரு அருமை பாட்டை பாக்கணும்னு சொன்னா திருக்குறளை மட்டும் படிச்சா போதாது, ஒரு தலைப்பு எடுத்துக்கணும், கடவுள் வாழ்த்து எடுத்துக்கணும். கடவுள் வாழ்த்தை திருக்குறள் எப்படி சொல்கிறது, திருகடகம் எப்படி சொல்கிறது, நான்மணிக்கடி எப்படி சொல்லுது, என்ன நாற்பது எப்படி சொல்லுது, இனிமே நாற்பது எப்படி சொல்லுது, பழமொழி நானூறு எப்படி சொல்லுகிறது என்று வச்சு நான் எங்க திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து எப்படி இருக்கு அப்படி சொன்னாதான் சிங்கம்னு தெரியும். சிங்கம் இல்ல, எத்தனை பேர் தான் கடவுள் வாழ்த்து பாடினாங்க, திருவள்ளுவரும் பாடினான். எங்க ஒப்பிட்டு பாக்குப்பெல்லாம் வரணாதி இருக்கு, நீதினுள்ளே போயிட்டு இப்ப அதனால எப்படி பாக்கு. அவருடைய கருத்தின் வழி வருகின்ற பொழுதுதான் அவருடைய கடவுள் வாழ்த்து எப்படிப்பட்டது என்று தெரியும். அதனால இப்படிப்பட்ட அருமையான அமைப்புல உன்னுடைய மரபுரிமை தாங்குவா என்று என்ன கொடுத்தாராம், உடை தோலும் சுரிகையும் கை கொடுத்தாரே. அப்படி ஒரு மரபு இருக்கு மாட்டிருக்கு, நல்ல இடுப்பில் கட்டி கொண்டு இந்த வில்லு வேட்டை ஆடுகின்ற பொழுது கட்டுவதற்கு ஏற்ற ஒரு ஆடை, கையில ஒரு வாள், இந்த ரெண்டையும் வேல்கை கொடுத்து வெளிது விரித்துடி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒருமுகன் இல்லது எல்லோல் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே புறநான் ஒரு ஏப்பா. ஒரு காலத்துல அதெல்லாம அடிக்கடி பேசிட்டு இருப்பான். இந்த இதுல பள்ளிகள்ல கடகம் இருக்கு பாருங்க, தோக்க விழா, இந்த முத்தமிழ் விழா, ஆண்டு விழான்னு மூணு விழா இருக்கும். தோக்க விழா ஒண்ணு சிறப்பா வெளியில உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இந்த பொங்கல் சமயத்துல முத்தமிழ் விழா கொண்டாடுவாங்க, கடைசியில மங்களம் பாடுறது ஆண்டு விழா. இது மூணுக்கும் பெரும்பாலும் பிறரை அழைப்பாரு. கல்லூரிகள்லயோ பள்ளியிலயோ பெரும்பாலும் இந்த மூணுல ஒன்று அப்படி போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பண்டைய தமிழர் வீரம் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று விடாம பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் போயிச்சு. பண்டைய அதுல ஒரு பெண் சொன்னாலாம், இங்கயோ போர் என்று கருத்ததை கேள்விப்பட்டதான். அது பார்த்தோன்னு ஏண்டா ராஜா இங்க வா தெருவில் விளையாடிட்டு இருந்தானா, கூட்டு கூட்டு வச்சு வேல்கை கொடுத்து வேலை கையில கொடுத்து வெளிது விரித்துடி சட்டையெல்லாம் அப்ப சட்டை கிடையாது, வேஸ்ட் சாதாரண வேஸ்ட் கேட்டு அதெல்லாம் மாத்திட்டு நல்லா அருமையா புத்தாடை உடுத்தி பாருமையர் குடிமை எண்ணெயை நீவி தலையெல்லாம் சீவிட்டு பருப்பா நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வந்திருக்குது நீ போகணும் சமத்தா என்று சொல்லிவிட்டு அனுப்பினால் நரே. ஆமா என்னாரே, அது சரி குச்சேலர் மாதிரி 27 பத்து இருக்கு, அதனால ஒன்னு அனுப்பினான். ஒரு மகன் அல்லது இல்லோல் அடாரா, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான் சேர்க்கிறார். ஒரு மகன் அல்லது இல்லோன் புறநானூறு, இங்கேயோ இருக்கு இங்கேயோ இருக்கு நாடு எங்கேயோ புறம். ஒரு மகன் அல்லது இல்லோல் அது எங்கேயே அனுப்பினார், செருமுகம் நோக்கி. போர்க்களத்துல நீதான் முன்னிருந்து பணி செய்யணும். எங்கே பாப்போம் செல்கன விடுமி புறநானூறுலாம் கூட படிக்கிறது விட்டு போச்சு, சங்கலிக்கும் விட்டாச்சு எல்லாம். உடைதோலும் குறுகியும் கை கொடுத்தான் அன்றே தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு அருமை. இப்படி சொன்ன உடனே கையில வந்து அந்த ஆடையும் அந்த வாள் வாங்கினோடனே தம்பி எப்படி இருந்தார், ஒலியும் ஒலியும் சேர்க்கலார். எப்படி இருக்க தம்பிக்கு, எப்பா எனக்கு வயசாயிட்டது இனிமே நீதான் எல்லாம் காக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்கும்போது அப்பாவுக்கு இன்னைக்காவது புத்தி வந்ததுப்பா, இது வரைக்கும் எப்ப இடுப்புல சாவியை கீழே இறக்க மாட்டார மனுஷன் என்று ஆசையா வாங்கல. அப்படி ஒரு தம்பி இல்ல, மக்கு தம்பி அந்த கல்ல தண்ணி வந்துதான். தந்தை நீலை உட்கொண்டு அப்பா எப்படி எல்லாம் ஆண்டார்கள், அவங்களுக்கு வயது வந்துட்டதுன்னு சொல்லி இதை கொடுக்கறாங்களே, இனி அப்பா ஆட்சி என்பது இல்லாமல்லவா போயிடும் என்று கருதி தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு எய்தி அரசு கொடுத்தார் என்பதில் மகிழ்ச்சி இல்லை, ஆனால் மேலான வருது. அப்பா ஆட்சி போல நம்ம செய்ய முடியுமா, அவங்க ஆட்சி அவங்க அல்லவா. தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு தளர்வு கொண்டு தங்கள் குல தலைமைக்கு சார்பு தோன்ற வந்த குறைபாடு அதனை நிரப்புமாறு மனம் கொண்ட குறிப்பினால் அப்படின்னு பக்கம் பார்த்தார். சரி அப்பா எனக்கு வேண்டாப்பா அரசு நீங்களே இருக்கட்டும் என்று சொன்ன அப்ப தன்னுடைய அந்த குலத்துல பிறந்ததனுடைய வழி வழியாக இருக்கிற காத்த அறத்தை நாம காக்க முடியாமல் போகுது. அப்பா நம்ம விட்டு இப்ப அரசு கொடுத்து விட்டாள் என்பது வரும்போது தளர்ச்சி, ஆனால் வந்து சரி அப்படியான ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வடிவழி வந்த அந்த அரசுரிமை எப்படின்னா மக்களை காக்கின்ற தன்மை போயிடுது. அதனால கடமை உணர்வு கொண்டு வாங்கி கொண்டார்.